அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, மானிடராயினும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது என்று மனித பிறவியின் முக்கியத்துவத்தை ஔவையார் கூறுகிறார். அரிய பிறவியான மனிதன் இவ்வுலகில் முறையுடன் வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், பிறர் வாழ தான் வாழ வேண்டும், அறநெறி வழுவாது வாழ்ந்து உயர வேண்டும். இதனை இலக்கியங்கள் இனிதே கூறுகின்றன. அறச்சான்றோர்களும் ஆன்றோர்களும் அவ்வப்போது கூறிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். ஒரு நூலை எழுதுதலின் உள் நோக்கமே அந்நூல் மனிதனுக்கு அறம், பொருள், இன்பம், வீடு ஆகியவற்றை சொல்லிச் செல்ல வேண்டும் என்பதே. அம்முறையிலே சங்க இலக்கியங்கள் மனிதன் அறம்படி பொருளீட்டி அவன் இன்பம் துய்க்க வேண்டும், இறுதியில் முறைப்படி வாழ்ந்து வீடு பேரடைய வேண்டும் என்பதை கூறுகின்றன. இப்படி வாழ்க்கையில் வாழும்போது இனிக்கும் இளமை பருவம் எப்படி என்பதை குமரகுருவரர் நீரில் ஏற்படும் குமிழி போல் இளமை உள்ளது என்கிறார். நம்மிடம் உள்ள செல்வமோ நீரில் எழுகின்ற அலை போல ஓடிவிடும். நம் உடம்போ நீர்மேல் எழுதப்பட்ட எழுத்தை போல் நிலையற்று போய்விடும் என்கிறார். எனவே வாழ்வியலை நல்ல முறையிலே பயன்படுத்தி வாழ வேண்டும் என்பதை நீரில் குமிழி இளமை, நிறை செல்வம் நீரில் சுருட்டும் நெடுந்திரைகள், நீரில் எழுத்தாகும் யாக்கை என்கிறார். ஆம், இப்படிப்பட்ட மனித வாழ்க்கையில் சிறப்பு என்ன என்று வள்ளுவரிடம் கேட்கையில், நேற்று இருந்தவர் இன்று இல்லை, இதுதான் இவ்வுலகிற்கு பெருமை என்கிறார் வள்ளுவர். பழைய திரைப்பட பாடல் ஒன்று இக்கருத்தை, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ என்று பாடுகிறது. உலகம் நிலை பெற்றது, ஆனால் மனித உயிர்களின் வாழ்க்கை நிலையற்றது. இந்த நிலையில்லா உலகில் எத்தனை எத்தனை போராட்டங்கள், வாழ்வியல் நிகழ்வுகள், இன்ப துன்பங்கள், கல்வி, நட்பு, பொருளாதாரம், குடும்பம், சூழ்நிலை, அறிவு, வேலை, பொழுதுபோக்கு, இப்படி பட்டியலை நீட்டிக்கொண்டே செல்லலாம். இவற்றையெல்லாம் நினைத்து மனது அலைபாய்கிறது, ஓயாமல் ஓடி உழைக்கிறது. தான் எவ்வளவு காலம் வாழப்போகிறோம் என்பதை அறியாதது மனது. ஆனால் இந்த மனதில்தான் எத்தனை எத்தனை நினைவுகள், கோடிக்கணக்கான நினைவுகள். வள்ளுவ பெருந்தகை கூறும் பொழுது, ஒரு பொழுதும் வாழ்வது அறியார், கருதுப கோடியும் அல்லவல என்கிறார். ஆம், கோடான கோடி கற்பனைகள், எண்ணங்கள், இந்த கற்பனைகளை காவியங்களாய் புலவர்கள் புனைந்தனர். புலவர்கள் அறக்கருத்துகளை கூறினர். சங்க பாடல்களில் மிக மிக உணர்வு பூர்வமான பாடல்கள் கையறுநிலை பாடல்கள் எனலாம். கையறுநிலை என்பது மிகவும் அருமையானதொரு பாடலை குறிப்பிடலாம். தான் நேசித்த அரசனோ வள்ளலோ இறந்துபடுகையில் அவன் துயர் தாங்காது கையற்று கண்ணீர் விடுவதுதான் இப்பாடல்கள். இப்பாடல்கள் சங்க இலக்கியத்தில் அதிகம் அதிகமாய் உள்ளன. அவற்றின் அடித்தளம் மாறாமல் அப்படியே இப்பொழுது ஒப்பாரியா இது நாட்டுப்புறங்களில் உலா வருகிறது. அன்பிற்குரியவர்கள், உறவினர்கள், நண்பர்கள் இறந்துபடுகையில் எல்லோரும் சேர்ந்து அழுது புலம்பும் ஒப்பாரி பாடல்கள் சங்க இலக்கியத்தின் எச்சம் எனலாம். காலம் கடந்து நிற்கும் இப்பாடல்களை சங்க இலக்கிய புனைவுகள் கையறுநிலை என்று கூறுகின்றன. இதோ ஒரு பாடல். மூன்றாம் நந்திவர்மன் இறந்துபடுகிறான். அவன் மேல் அன்பு கொண்டு அவனால் அரவணைக்கப்பட்ட புலவர், இனி நான் எவ்விடம் செல்வேன் என்று நெஞ்சம் நெக்குறுகிறார். அவர் மட்டுமல்ல, அவருடன் பின்னி பிணைந்து வாழ்வோடு ஒன்றான வறுமையும், இனி நாங்கள் எங்கள் வறுமையை போக்க யாரிடம் செல்வோம் என்று வருந்தி பாடிய பாடல் வரலாற்று பெட்டகம் என்று சொல்லலாம். அவர் பாடுகிறார், நீ உன்னுடைய சிறப்பானது வானிலை ஊர்ந்து வருகின்ற மதியை அடைந்து விட்டது, உன்னுடைய கீர்த்தியானது கானகத்தில் சென்று சேர்ந்து விட்டது, ஆனால் நானும் என் வறுமையும் எங்கே செல்வோம், நீ இறந்து விட்டாயே மன்னா என்று அழுது புலம்பும் பொழுது ஆழமான உணர்வு நமக்கு புண்பு தெரிகிறது. உண்டாரை நீண்ட நாள் வாழ்விக்கின்ற நெல்லிக்கனியை மலை பிளவி நின்றும் தன் உயிரை பொருட்படுத்தாமல் எடுத்து வருகிறான் அதிகமான். தான் உண்ணவில்லை, உற்றார் உறவினருக்கு கொடுக்கவில்லை, தமிழ் வாழ தமிழர் வாழ ஔவைக்கு கொடுக்கிறான். அத்தகைய அதிகன் இறந்துபடுகிறான். அந்த சோகம் ஔவையை வாட்டி எடுக்கிறது. சோகத்தின் உச்சக்கட்டம் கையறுநிலை பாடலாய் ஒலிக்கிறது. அதிகமானே, நீ கொஞ்சம் கல் கிடைத்தால் நீ உண்பாய், அதிகமாக கல் கிடைத்தால் எனக்கு கொடுப்பாய், சாப்பிடும் பொழுது அந்த கரியினையெல்லாம் எடுத்து எனக்கு கொடுப்பாய், எலும்பை நீ உண்பாய், உனது கை நறுமணம் கமழ்கிறது, எனது தலையோ புலால் நாற்றம் அடிக்கிறது, ஆனாலும் உன்னுடைய கையால் என் தலையை நீ எத்தனை முறை தடவி கொடுத்திருப்பாய், அப்படிப்பட்ட அதிகனே நீ இறந்து விட்டாய், உன்னை போல் பொருள் கொடுப்பவரும் இல்லை, என்னை போல் உன்னை பாட உலகில் ஒருவரும் இல்லை என்று அவை கையற்று ஏங்கி பாடுகின்ற பாடல் அழுகையின் உச்ச கட்டத்திற்கு நம்மை இட்டு செல்கிறது, நம் இதயத்தை நனைத்து விடுகிறது. சங்க இலக்கியத்தில் தலை சிறந்தவரும் அதிகமான பாடல்களை புனைந்தவரும் கபிலர். அக்கபிலர் பாரியின் நெருங்கிய நண்பராக இருந்தார். பாரியின் மலவளத்தை பல பாடல்களில் புனைந்துள்ளார். பாரி இறந்தவுடன் பாரியின் இரு மகளிரான அங்கவை சங்கவை ஆகியோரை திருமணம் செய்து கொடுக்க ஒவ்வொரிடமாய் அழைத்து செல்கின்றார். பாரி இறந்தவுடன் பரம்பு மலையை விட்டு பிரிய அவர் மனம் இடம் கொடுக்கவில்லை, மனம் வேதனைப்படுகிறது. வேதனையில் முகிழ்த்த இந்த பாடல் பரம்பின் மலைவளத்தையும் பாரியின் ஈகைத்தன்மையும் உணர்த்தி நிற்கிறது. பெட்டாங்கியும் பெருவளம் பழுனி நட்டனை மன்னோ முன்னே, இனியே பாரி மாய்ந்தன கலங்கி கையற்று நீர்வார் கண்ணேம் தொழுது நீர் பழிச்சு என்று பாடுகையில் நம் நெஞ்சமும் சோகத்தால் விம்முகிறது. இதைவிட ஒருபடி சோகத்தின் உச்சத்திற்கே அழைத்து செல்லும் மற்றொரு பாடல். இந்த பாடலை பாரியினுடைய மகளிர் அங்கவை சங்கவை பாடுகின்றனர். பாரி இறந்துபடுகிறான். தந்தையை இழந்த சோகம் ஒரு புறம், தான் வாழ்வதற்கு வழி இல்லாமல் அரண்மனை ஊர் இப்படி அனைத்தையும் விட்டுவிட்டு நிராதரவாய் நிற்கின்றனர். வயதோ திருமண வயது, யாருக்கும் வரக்கூடாத சோகம் அங்கவை சங்கவைக்கு வந்துவிட்டது. அவர்கள் என் செய்வர்? இதோ இப்படி ஒரு பாடலை அவர்கள் பாடுகின்றனர். சென்ற திங்களில் அந்த முழு நிலவு நாளில் எம் தந்தை உயிருடன் இருந்தார். எம் குன்றும் இருந்தது. இதோ காலச்சக்கரம் சுழன்று விட்டது. ஒரு மாதத்திற்குள் தான் எத்தனை இழப்புகளை அந்த இளம் நெஞ்சங்கள் தாங்கிக் கொண்டிருக்கின்றன. ஐயோ, இந்த ஒரு மாதத்திற்குள்ளாக, ஒரு திங்களுக்குள்ளாக என் தந்தையை இழந்து விட்டோம், எம் குன்றும் இழந்து விட்டோம், இனி நாங்கள் எவ்விடம் செல்வோம் என்று ஏங்கி தவித்து பாடுகின்ற இந்த கையறு நிலை பாடல் சங்க இலக்கியத்தில் சோகத்தின் உச்சக்கட்டமாயிருக்கிறது. அந்த பாடல் அச்சை திங்கள் அவ்வெண்ணிலவில் எந்தையும் இருந்தார், எம் குன்றும் இருந்தது. இச்சை திங்கள் இவ்வெண்ணிலவில் எம் குன்றும் கொண்டார், எந்தையும் இளமே என்று நெகிழச் செய்த இந்த பாடல் மற்றொரு கையறு நிலை பாடல். தனக்கு ஏற்பட்ட இழிவை பெரிதாக எண்ணி வடக்கிருந்து உண்ணா நோன்பிருந்து உயிர் நீத்தல் அன்றைய வழக்கம். கோப்பெருஞ்சோழன் வடக்கிருந்து உயிர் நீத்தான். உடன் ஆறுயிர் நண்பர் பிசிராந்தையாரும் உயிர் நீத்தார். இதனை அறிந்த கண்ணகனார் என்னும் புலவர் பாடுகிறார். பொன்னும் துயிரும் முத்தும் மணியும் வெவ்வேறு இடங்களில் கிடைத்தாலும் அணிகலன் செய்கையில் ஓரிடத்தில் இருப்பது போல சான்றோர் வெவ்வேறு இடங்களில் வாழ்ந்தாலும் தக்க சமயங்களில் ஒன்று கூடுவர் என்று அந்த நடுகொல்லை பார்த்து அழுது புலம்பி பாடுகின்ற கையறு நிலை பாடல் நட்பின் இலக்கணமாக நமக்கு விளங்குகிறது. அதே சமயத்தில் அறக்கருத்தையும் அழுகையும் கூட நமக்கு தந்து கொண்டிருக்கிறது. தன் சோகத்தை வருத்தத்தை இயற்கை மீது சாட்சி பாடுகிறார் குடவாயில் கீரத்தனார் என்னும் புலவர். ஒல்லையூரை ஆண்ட பல்வேறு சாத்தன் என்ற மன்னன் இறந்துபடுகிறான். அவனால் பலனடைந்தர் பலர். உலகு போற்ற வாழ்ந்தான் அந்த அரசன். அவர் வாழ்ந்த காலத்தில் நாட்டில் இன்பமே நிலவியது. பாணன் பாடினி அனைவரும் மகிழ்ந்து அணிகலன் சூடிக்கொண்டனர். இப்போதோ அந்த அரசன் இறந்து விட்டான். ஊரில் துக்கம் நிழலாடுகிறது. அனைவரும் அழுது புலம்புகின்றனர். ஊர் எங்கும் ஒரே மயான சோகம். யாரும் அணிகலன்களை அணிந்து கொள்ளவில்லை. ஆனால் ஊர் ஓரத்திலே ஒரு முல்லை கொடியிலே ஒரு முல்லை பூ மட்டும் பூத்திருக்கிறது. அதை புலவர் பார்க்கிறார். பார்த்தவுடனே அவர் மனம் பொங்கி எழுகின்றது. சினம் உச்சத்திற்கு செல்லுகிறது. அந்த முல்லை பூவை பார்த்து பாடுகிறார். ஏ முல்லை பூவே, உனக்கு துன்பமாக இல்லையா? நீ மட்டும் ஏன் பூத்திருக்கிறாய்? ஊரே மயான அமைதியில் சோகத்தில் ததிமை நிற்க உனக்கு மட்டும் பூக்க வேண்டும் என்ற எண்ணம் எப்படி உதித்தது என்று தன் சோகத்தையெல்லாம் கயிறு நிலையாக அந்த இயற்கையின் மீது தாவி பாடுகிறார் அந்த புலவர். இளையோர் சூடார் பழையோர் கொய்யார் நல்லியால் மறுப்பின் மெல்ல வாங்கி பாணன் சூடான் பாடினி அணியால் ஆண்மை தோன்று ஆடவர் கடந்த வல்வேல் சாத்தன் வாய்ந்தவின்றை முல்லையும் பூத்தியோ உள்ளையூர் நாட்டே என்று அவர் கேள்வி கணைகளாக அந்த இயற்கையை நோக்கி கேட்கும் பொழுது எத்தனை சோகமும் எரிச்சலும் அந்த இடத்திலே இருப்பதை நாம் காண்கிறோம். இவ்வாறு சங்க பாடல்கள் அறக்கருத்தின் பேழையாகவும் மெய்ப்பாடுகளை உலகுக்கு உணர்த்தும் பாடல் புனைவுகளாகவும் காலந்தோறும் காலந்தோறும் காவியமாகவும் நின்று உலகுக்கு உண்மைகளை உணர்த்தும் கலை களஞ்சியங்களாக திகழ்கின்றன. அத்தகைய இலக்கியங்களில் பொறிந்து கிடக்கின்ற கையறு நிலை பாடல்களை நாம் படிப்போம். அப்பாடல்கள் உணர்த்துகின்ற சோகத்தில் நாமும் நினைப்போம். அது மட்டுமல்ல, அவர்கள் காலத்திலே வாழ்ந்த அரசர் பெருமக்களினுடைய கொடையையும் வீரத்தையும் சிறப்பையும் ஆண்மையும் நினைப்போம். வரலாற்று நிகழ்வுகளை நமது உள்ளாக்குவோம். அந்த வரலாற்று பதிவுகளில் நம் நெஞ்சை நாம் பறிகொடுப்போம். மீண்டும் ஒரு புதிய காலத்திலே தோன்றி அதிகம் அதிகமான பாடல்கள் புனைய இவையெல்லாம் வழிவகுக்கும் என்று நான் கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.